கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி 29 அத்தியாயம். வானதியின் நெஞ்சம். பொழுது புலர்வதற்கு முன்பே இளைய பிராட்டி குந்தவை தேவி துயிலெழுந்து நந்தவன தோட்டத்திற்கு சென்று விட்டாள். எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. பறவைகளும் மெல்ல குரல் கொடுத்து எங்கும் இசை வெள்ளத்தை பரப்பும் வேளை, அங்கொன்றும் இங்கொன்றுமாக கீச் கீச் என்று பறவை குஞ்சுகள் மெல்லிய குரல் கொடுப்பது தெளிவாக கேட்டது. சில்லென்று இளம் பூங்காற்று வீசுவதால் குளுமையும் சேர்ந்து உடலுக்கு தனி இன்பத்தை அளித்தது. தஞ்சை அரண்மனைக்கு அருகில் இருந்த தளிக்குளத்து ஈசனார் கோயிலில் நின்று சிறுமணி ஓசை ஒலிப்பது கேட்டது. இவ்வொலி கேட்டவுடனேயே செம்பியன் மாதேவியார் கோயிலுக்கு புறப்பட ஆயத்தமடைவார். குளிர் என்றும் கோடை என்றும் மழை என்றும் புயல் என்றும் பாராது தஞ்சையில் இருக்கும் பொழுது எல்லாம் அவர்கள் அவ்வோசை கேட்டவுடன் எழுந்து நீராடி கோயிலுக்கு புறப்படுவார்கள். போகும் வழியில் நந்தவனத்தில் நின்று குடலையில் பூப்பறித்து செல்வார்கள். அப்போது அங்கே இளைய பிராட்டி நின்று கொண்டிருப்பதை கண்டவுடன், இவ்வளவு சீக்கிரம் எழுந்து வந்து விட்டாயா? இரவெல்லாம் உறங்கவில்லையா என்று கேட்கலாம். உறங்கினால் அன்றோ சீக்கிரம் விழித்தெழுவதற்கு. இப்போது எல்லாம் இளைய பிராட்டி அயர்ந்து உறங்கி பல நாட்களாகிவிட்டன. செம்பியன் மாதேவியின் கண்களில் படாது இருக்க இளைய பிராட்டி அடுத்துள்ள கொடி வீட்டிற்குள் சென்று அமர்ந்தாள். அமைதியாக அமர்ந்து சிந்தித்து முடிவு எடுக்க வேண்டியவை இருந்தபடியால் அவள் அங்கு சென்று அமர்ந்தாள். சோழ நாட்டை அவள் ஆளவில்லையே தவிர ஆளும் அரசுக்கு உள்ள கவலைகள் பிரச்சனைகள் யாவும் அவள் மனத்திலே நிறைந்து நின்று உறுத்தின. விழிகளை துயில் மெல்ல சீராட்டும் கண்ணயரும் வேளையிலே பயங்கரமான எண்ண அலை ஒன்று அவள் இதயத்தில் வந்து மோதும். உடல் குலுங்க திடீரென விழித்து எழுவாள். பிறகு உறக்கம் ஏது? பணிப்பெண்களும் தோழிகளும் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய நிம்மதி குறித்து பெருமூச்சு விடுவாள். தான் ஏன் பெரும் மன்னர் வயிற்றில் பிறந்தோம் என்று நொந்து கொள்வாள். மன்னரின் மகளாய் பிறந்ததில் தவறொன்றும் இல்லையே. காலா காலத்தில் எந்த நாட்டு அரசு குமாரனையாவது மனம் புரிந்து கொண்டு அந்த நாட்டு அரசியாக சென்றிருந்தால் இவ்வளவு பிரச்சனைகளை மனத்தில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்க வேண்டாமே. சுந்தர சோழர் அவளுக்கு மனம் முடிப்பதற்காக யோசித்த காலத்தே அவள் திருமணமே வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள். பொன்னி பாய்ந்து வளம் கொழிக்கும் சோழ நாட்டிலேயே கடைசி வரை வாழ்வது என்று முடிவு எடுத்துக் கொண்டாள். நல்ல வேளையாக அவளுடைய திருமண வைரக்கியத்தை குலைக்க வல்லவரையர் வந்து சேர்ந்தார். மலராத மொட்டு மலர்ந்தது. குந்தவையின் இதயத்திலும் காதல் துளிர்விட்டது. இளமையோடு சேர்ந்த காதல் மலர் மெல்ல மலரத் தொடங்கிய போது அந்த சூறாவளி வீசியது. கொம்பினை பற்றி படரத் தொடங்கிய அந்த மாதவி கொடி ஆடியது, அசைந்தது, ஆனால் அழியவில்லை. குந்தவையின் இதய பீடத்தில் அமர்ந்த வல்லவரையருக்கு நேர்ந்த இடர்களால் குந்தவை கலங்கிவிடவில்லை. இதய வேதனையை தாங்கி நின்றாள். காலம் அவள் இளமையை விழுங்க முயன்று தோல்வியுற்றது. உறுதி என்னும் உரம் படைத்த அவள் மனோசக்தியின் எதிரே எதனாலும் நிற்க முடியவில்லை. வல்லவரையர் சிறையில் நின்று விடுதலை அடைந்து விட்ட செய்தியை முதன் முதல் அவள் கேட்டபோது அவள் மெய் சிலிர்த்தது. கற்பனையை செய்து கொள்ள முடியாத வேகம் அவள் உடல் முழுமையும் எழுந்தது. ஆனால் அவள் அதை வெளிக்கு புலப்படுத்திக் கொள்ளாமல் அமைதியாக இருந்தாள். வந்தியத்தேவனை வலிய சென்று அவள் சந்திக்க முடியவில்லை. இவ்வளவு நாள் காக்க வைத்த காலதேவனுக்கு இதயம் என்பது இருந்தால் சந்திப்பை ஏற்படுத்தி கொடுக்கட்டுமே என்று அமைதியாக இருந்து விட்டாள். வானதி தேவிதான் அவ்வப்போது இளைய பிராட்டியை கேட்ட வண்ணம் இருப்பாள். பாவம், அவளுக்கும் தன் நிலைதான். ஆசை படகு ஏறி வெண்மதியிலே கட்டப்பட்ட இன்ப மாளிகையை அரண்மொழியோடு சேர்ந்து அடைய வேண்டிய பருவத்திலே பிரிவு என்னும் தடை ஏற்பட்டு அவளை வருத்தியது. அந்த பிரிவுக்கும் குந்தவையே காரணம். அரண்மொழியை கடல் கடந்து செல்லுமாறு பணித்தவள் அவள்தானே. இருவருக்கும் பிரிவு கொடுத்த துன்பம் ஒன்றே. குந்தவையின் முகத்திலே சோக சாயை தெரியாது. வானதி மிகவும் கஷ்டப்பட்டு தாங்கிக் கொண்டாலும் வேதனை அவள் முகத்தில் பிரதிபலிக்கும். வல்லவரையினும் கடுஞ்சுறையில் நின்று விடுதலையானால் அருண்மொழியும் கடல் கடந்த நாடுகளில் நின்று திரும்பி வந்து விட்டார். வானதிக்கு ஏற்பட்ட குதூகலத்திற்கு எல்லையே இல்லை. புது உலகில் மறுபிறவி எடுத்துவிட்ட மகிழ்ச்சி அவளை சுற்றி சூழ்ந்தது. அது நினைவு சின்னமாக அமைந்த கருவில் வளரும் உயிர் அவள் இன்பத்தை இருமடங்காக்கியது. தன்னை குழந்தை போல் எண்ணி பரிவு காட்டி பாசத்தின் எல்லையில் நிறுத்தும் இளைய பிராட்டியின் நிலையை ஒரு நாள் எண்ணி பார்த்தாள் வானதி. இன்னும் வல்லவரையரும் இளைய பிராட்டியும் சந்தித்துக் கொள்ளாத சமயம் அது. இளைய பிராட்டியும் தன்னை போன்று பெண்தானே, அவளுக்கு உணர்ச்சி இருக்காதா? பிரிவு துன்பம் அவர்களை வாட்டாதா என்று எண்ணினாள் வானதி. இளைய பிராட்டியாரை இதை பற்றி கேட்டுவிடுவது என்று முடிவுக்கு வந்த அவள் ஒரு நாள் சாமர்த்தியமாக கேட்டுவிட்டாள். குந்தவை சிரித்துக் கொண்டாள். வானதி எப்போதும் குழந்தையாகவே இருப்பாளா என்ன? வாயை மூடிக்கொண்டிருப்பதற்கு அவள் இந்த நாட்டு அரசியாக போகின்றாள். அரசிக்கு உண்டான சாதுரியங்கள் அவளுக்கு இருக்காதா? வானத்தி, நீ பொல்லாதவள், என்னை பற்றி நீ கவலைப்படாதே. கவலையற்ற உள்ளத்தோடு இருந்தால்தானே இந்த நாட்டை ஆளும் பலசாலியான மகனை பெறலாம். உன் உடம்பு நல்ல முறையில் தேர வேண்டும் என்பது எனக்கு கவலை என்றாள் குந்தவை. வானத்தி மெல்ல நகைத்து, அக்கா, என் உடம்பை பற்றி கவலைப்படுகின்றீர்களே, அந்த கவலை தங்களை வாட்டாதா? உங்களுடைய சௌகரியங்களை கவனிக்க யார் இருக்கின்றார்கள்? உங்கள் சுக துக்கங்களை கேட்டறிய யார் இருக்கின்றார்கள்? வல்லவரையரை நீங்கள் ஒரு நாள் கூட சந்திக்கவில்லையே, நான் அவரிடம் சொல்லட்டுமா என்று கேட்டாள். அடி பைத்தியமே, அப்படி ஏதாவது செய்துவிட போகிறாய்? என் சுகமும் துக்கமும் என் வரையில் இருக்கட்டும். இந்த சோழ நாடு சண்டை பூசல் ஏதுமின்றி திகழ்வது ஒன்றே போதும். அதை தவிர வேறெதிலும் எனக்கு பிரியமில்லை என்றாள் குந்தவை. அரண்மனை சோதிடரை அழைத்து முகூர்த்த நாளை குறிக்க சொல்ல வேண்டாமா? அதில் கூட தங்களுக்கு பிரியமில்லையா? வானதி துணிவோடு கேட்டு விட்டாள். அவளுக்கு எப்படித்தான் இவ்வளவு தைரியம் வந்ததோ? குந்தவை மெல்ல நகைத்துக் கொண்டாள். நேரடியே அவளுக்கு விடை கூறாமல் பேச்சை வேறு விதமாக மாற்ற முயன்றாள். அதில் வெற்றியும் கண்டாளாம். வானதி கேட்டாலே அந்த கேள்விக்கு விடை அவளாலேயே கூறிக்கொள்ள இயலுமா? அல்லது அவள் திருமணத்தை பற்றி கேட்பதற்குத்தான் யாராவது இருக்கின்றார்கள், அதற்கு என்ன அவசரம்? அதற்கு முன்பு தீர வேண்டிய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கின்றனவே. இப்போது புதிய முக்கூட்டு பிரச்சனைகள். இளைய பிராட்டியின் மனத்திலே இப்போது இன்பவள்ளி, பஞ்சவன் மாதேவி இருவரும் வந்து நின்றனர். சோழ நாட்டினின்றி சிற்றரசர்கள் வந்து கூடியிருக்கின்றனர். அவர்கள் கூடியிருக்கும் சபையிலே பல காரியங்கள் முடிவாகப் போகின்றன. தன் இளவள் அடுத்து பட்டமேற உரிமையுடையவன் என்பதை சிற்றரசர்கள் ஏற்க வேண்டும். கோட்டை காவலரை நியமிக்க வேண்டும். சோழ நாட்டின் பெரும் சேனைக்கு தலைமை தாங்க தளபதியை முடிவு செய்ய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக மந்திரி மண்டலத்தாருக்கு தலைமை தாங்கி நடத்தி செல்ல முதல் அமைச்சர் வேண்டுமே. முக்கிய பொறுப்பில் தக்கவர் இல்லாது சோழ நாடு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்ற வேதனை இளைய பிராட்டியை சூழ்ந்தது. அனிருத்த பிரம்மராயர் இருந்திருந்தால் அந்த சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைத்து தக்க முடிவு கூறியிருப்பார். தேச யாத்திரை செல்கின்றேன் என்று புறப்பட்டு சென்றவர் ஆண்டுகள் பல ஆகியும் திரும்பவில்லை. அவர் இருக்கும் இடம் கூட தெரியவில்லை. சோழ நாட்டு ஒற்றர் படைகள் சுறுசுறுப்பாய் இயங்கியிருந்தால் கண்டுபிடிக்காமல் இருந்திருக்க முடியுமா? மற்றும் குறுநில மன்னர் சபையிலே ஆதித்த கரிகாலரை கொன்ற உண்மை குற்றவாளியை பற்றிய பிரச்சனையை மீண்டும் எழுப்பப் போகின்றார்களா? அதை பற்றி தக்கது கூற யார் இருக்கிறார்கள்? அருண்மொழி இன்பவள்ளியை தேடி சென்றிருக்கிறார். அங்கே என்ன முடிவெடுத்து வருகிறாரோ, என்ன உறுதி கொடுத்து வருகிறாரோ? இவ்வாறு எல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தால் உறக்கம் ஏது? வெகுநேரம் உறங்காது படுக்கையிலே இருந்த குந்தவைக்கு மேலும் அவ்வாறு இருக்க பிடிக்காமல் நந்தவனத்திற்கு வந்தாள். அவள் மனத்தில் என்றும் இல்லாத சஞ்சலம் சூழ்ந்திருந்தது. எதையும் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வர அவள் மனம் மறுத்தது. செம்பியன் மாதேவியாரோடு கண்டரன் மதுரனும் அதே கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். பொழுது புலரா அந்த வேளையில் கண்டரன் மதுரன் நீராடி திருநீறு பளிச்சென்று நெற்றியில் துளங்க மெல்லிய குரலில் பாடிய வண்ணம் பாட்டியாரோடு தொடர்ந்து செல்லும் அவன் சிவபக்தியையும் அடக்கத்தையும் கண்டு ஒரு கணம் அவள் மனம் வியந்தது. தானும் நந்திபுரத்தில் தங்கியிருந்து வடதளி கோயிலுக்கு சென்று மன கவலையை விட்டு ஆண்டவனை வணங்கலாம் என்று எண்ணினாள். நந்திபுரத்து நினைவு வந்தவுடனேயே வானதி அவள் மனத்தில் தோன்றிவிட்டாள். விரைவில் பழையாறை வருவதாக சொல்லி வந்திருந்தோம், தன் வரவை எதிர்பார்த்து ஏங்கியிருப்பாளோ என்று இளைய பிராட்டி எண்ணினாள். தஞ்சையில் பஞ்சவன் மாதேவி, பழையாறையில் வானதி, இரு கண்கள் என்று திகழும் அவர்களது எதிர்கால வாழ்வை பற்றி கவலைதான் இப்போது இளைய பிராட்டியை சூழ்ந்தது. மூன்றாவது ஒருத்தியும் இருக்கின்றாளே, நீ கண்டெடுத்த காட்டு மலர் என்று மனம் சுட்டி காட்டியது. ஆம் ஆம் என்று சொல்லிக் கொண்டாலே என்று அப்போது இளைய பிராட்டிக்கு ஏதும் சிந்திக்க முடியவில்லை. அங்கே இருக்கவும் பிடிக்கவில்லை. மீண்டும் அரண்மனைக்கே செல்ல திரும்பினாள். மாளிகையில் சலசலப்பு மிகுதியாக இருந்தது. விழுத்தி எழுந்த ஒவ்வொருவரும் பேசும் பேச்சு பறவைகளிடம் ஒளியையும் வென்றது. அந்த கலகலப்பு வழக்கத்தினின்றும் சற்று மாறுபட்டதாக இருந்தது. ஒவ்வொருவர் முகத்திலும் ஒருவித பீதி தென்பட்டது. கலவரம் ஏதோ ஏற்பட்டுவிட்டதை போன்ற பய உணர்ச்சி நிறைந்திருந்தது. எங்கோ முரசொலி கேட்டது. படை வீட்டில் படை வீரர்களை அழைக்கும் முரசு அதிர்ந்தது. இளைய பிராட்டி விரைந்து தன் இருப்பிடம் சென்றாள். அவளை தொடர்ந்து தோழி பைரவியும் சென்றாள்.
பைரவி, அது என்ன சப்தம்? மாளிகையில் என்ன ஒரே பரபரப்பு என்று கேட்டாள் இளைய பிராட்டி.
அதற்குள் பஞ்சவன் மாதேவியும் அவசர அவசரமாக வந்துவிட்டாள். தஞ்சைக்கு சங்கரதேவனால் என்ன முயன்றும் அதிகாலையில் தான் வர முடிந்தது. அவனுக்கு இருந்த பரபரப்பும் விரைந்து வந்ததால் ஏற்பட்ட படபடப்பும் ஒன்று சேர அவசர செய்தியை யாரிடமாவது கூறுவது என்று கூட தோன்றாமல் மதுராந்தகரின் மாளிகையின் காவல்காரர் எதிரே வந்து அபாயம் அபாயம் என்று கூச்சலிட்டார். சங்கரதேவனின் அலங்கோல நிலையையும் பரபரப்பையும் கண்டவுடனேயே புரிந்து கொண்ட காவலர்கள் சங்கரதேவனை அழைத்துக் கொண்டு மன்னரிடம் விரைந்தனர். சங்கரதேவன் இப்போதுதான் முதல் முறையாக மன்னரை நெருக்கடியே சந்திக்கின்றான்.
அமைதி ததும்ப முகத்தினராய் கலைத்துதி செய்துவிட்டு அமர்ந்திருந்த மன்னர் மதுராந்தக சோழ தேவரை கண்டவுடன் சங்கரனுக்கு பேச்சு வரவில்லை. அதுபோல் நேரடியே வந்து பேசுவதே முறையானதுதானா என்று கூட அவன் அஞ்சினான். சங்கர தேவனின் சோழ்ந்த முகத்தையும் அருகி உள்ள காவலர்கள் அவன் இன்னன் என்று கூறியதையும் கேட்டு மன்னர் அவனை பேசும்படி பணித்தார். சங்கர தேவன் நடந்தவற்றை கூறினான். அவன் கூறுவதை கேட்க கேட்க மன்னர் இருப்பு கொள்ளாது தவித்தார்.
அருண்மொழி எங்கு சென்றார் என்று தெரியாதா? வந்தியத்தேவன் துணிந்து காட்டிற்கு போய்விட்டானா? யார் அந்த காளாமுகர்
என்று மட்டும் பேசிய மதுராந்தகர் உண்மையிலேயே ஆபத்து சூழ்ந்து வருகிறது என்பதை உணர்ந்தார். வந்தியத்தேவன் உயிரை காப்பாற்ற உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்.
காளாமுகர் யார் என்று எனக்கு தெரியவில்லை ஐயா. அவர் எதிரியின் உளவாளியாக இருப்பார் என்று தோன்றுகிறது.
அவரை கண்டவுடனேயே சிறைப்படுத்துமாறு தாங்கள் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். தங்களுக்கு நான் எடுத்து செல்லும் சிறுபிள்ளைத்தனத்திற்கு என்னை பொறுத்தருளுங்கள் என்றான் சங்கரன். உண்மையிலேயே பயந்து விட்டானவன்.
தக்க சமயத்தில் எடுத்து சொல்கிறாய் வீரனே. உன் சுறுசுறுப்பும் ஆபத்தில் உயிரை மதிக்காத ஆற்றம் தொண்டும் அறிந்து பாராட்டுகிறேன். ஒற்றர் தலைவனை உடனே கூப்பிட்டு உத்தரவிடுகிறேன். காளாமுகரை பற்றி எனக்கு முன்பே செய்தி வந்திருக்கிறது. அவரை பிடித்தால் பல உண்மைகள் வெளிப்படும் என்று கூறுகிறார்கள். உடனே தக்கது செய்கிறேன். நீ உடனே வேண்டிய வீரர்களோடு புறப்படு
என்றார் மாமன்னர். சங்கரதேவனுக்கு களைப்பெல்லாம் பறந்தோடிவிட்டது. உடனே அவன் விரைந்தான். படை வீரர்களை விரைந்து அழைக்கும் முரசொலி இளைய பிராட்டியின் செவிகளில் வீழ்ந்தது. நடந்த செய்திகளை பற்றி பஞ்சவன் மாதேவி பரபரப்போடு கூறிய வார்த்தைகள் செவிகளில் வீழ்ந்தன. பஞ்சவன் மாதேவிக்கு சொற்களே வரவில்லை. வந்தியத்தேவன் ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கின்றான் எனும் செய்தி இளைய பிராட்டியின் உள்ளத்தில் எத்தகைய வருத்தத்தையும் அச்சத்தையும் ஊட்டியிருக்கும் என்று எண்ணும் போது ஏதாவது கூறி இளைய பிராட்டியை தேற வேண்டும் போல் அவளுக்கு தோன்றியது. என்ன கூறுவாள்?
தேவி, தேவி
என்று இரு சொற்களை வெளிவந்தன. பஞ்சவன் மாதேவியின் உள்ளத்தை இளைய பிராட்டி புரிந்து கொண்டாள்.
மாதேவி, நீ கவலைப்படாது, எல்லா இடர்களும் விரைவில் நீங்கிவிடும்
என்று தெளிவான சொற்களில் கூறினாலே தவிர அவள் உள்ள வேதனையை சொல்லி முடியாது. அவள் உள் உணர்வு எச்சரித்தபடி ஏதோ பயங்கரம் நிகழ இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள்.
தன்னன் தனியவராய் கொடியவர் இருக்கும் இடத்தில் சென்று இப்படி சிக்கிக் கொள்ளலாமா
என்று அவள் எண்ணும் போது வந்தியத்தேவன் மாவீரன் எத்தகைய சோதனைகளில் நின்றும் இடையூறுகளில் நின்றும் மீண்டு வந்து விடுவான் என்ற நம்பிக்கையை கூட மறந்துவிட்டாள்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.